கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். வாட் பாஸ்டர் ரசல் செட். கேள்வி எண் 119-2. வருடம் 1915. சபையில் கனம் பெறுவதற்கான தகுதியான அடிப்படை. சர்ச் ப்ராப்பர் பேசிஸ் ஆஃப் ஹானோ இந்தி. கேள்வி எண் 2. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:27 வாசிக்கின்றோம். கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் முதன்மையானவனாய் இருக்க விரும்புவது என்பது முறையான விருப்பம்தானா? மற்றும் பரலோக ராஜ்யத்தில் ஸ்தானங்களானது இங்கு நம்மால் ஏறெடுக்கப்படும் ஊழியத்தினுடைய அளவின் அடிப்படையில்தான் வழங்கப்படுமா? இக்கேள்விக்கான பதில், தம்முடைய சீஷர்களுக்கு அவர்களுக்கு இருக்கும் குறிப்பிட்ட பலவீனம் ஒன்றினை, அதாவது பெரியவர்களாய் காணப்படுவதற்கான ஒரு விருப்பத்தினை, அதாவது மனுஷ குடும்பத்தில் பொதுவாய் காணப்படுகின்றதான ஒரு விருப்பத்தினை, பேராசையின் குறிக்கோளின் ஆவியினை கர்த்தர் சுட்டி காட்டி கொண்டிருந்தார். இவ்வசனத்தினுடைய முந்தின வசனங்களானது புறஜாதிகள் மத்தியில் சிலர் அடக்கி ஆளும் அதிகாரம் செலுத்துபவர்களாய் காணப்பட்டு மற்றவர்களை தங்களுக்கு பணிவிடை செய்ய பண்ணுகிறார்கள் என்றும், ஆனால் இவ்விதமாய் இயேசுவின் சீஷர்கள் மத்தியில் காணப்படலாகாது என்றும் தெரிவிக்கின்றது. சீஷர்கள் வேறு ஆவியினால் இயக்கப்படுபவர்களாய் இருத்தல் வேண்டும். கிறிஸ்துவின் பின்னடியார்களிடத்தில் இருமாப்பாய் ஆளுவதற்குரிய, மற்றவர்களை அடக்கி ஆளுவதற்குரிய ஆவி இருத்தல் கூடாது. மாறாக மற்றவர்களுக்கு ஊழியம் புரிந்திடுவதற்கும் மற்றவர்களுக்காக காரியங்களை செய்திடுவதற்கும் நாடிடும் அன்பின் ஆவியானது மற்றும் மற்றவர்களுக்காக ஊழியம் புரிய தனது தனிப்பட்ட நலனுக்கடுத்தவைகளை பலி செலுத்திட விரும்பும் ஆவியானது காணப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் நாம் இவ்வசனத்தினுடைய மற்ற வார்த்தைகளை பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் சிலர் முதன்மையானவர்களாய் காணப்படுவார்கள். இப்படியாகவே தாளந்துகளை அதிகமாக பெற்ற நிலையில் உள்ள சிலரையும் மற்றும் குறைவாக பெற்ற நிலையில் உள்ள சிலரையும் பெற்றிருக்கும் எவ்விடத்திலும், அதாவது தாளந்துகளில் சமமாயிராத ஜனங்கள் காணப்படும் எந்த ஒரு கூட்டத்தில் அல்லது வகுப்பில் நிச்சயமாய் காணப்படும். யாரோ ஒருவர் முதன்மையானவராய் நிச்சயமாய் காணப்பட வேண்டும். முற்றும் முழுமையான சரிசமம் என்பது கூடாத காரியமாகும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் சபையை வழி நடத்திடுவதற்கு சிலர் காணப்பட வேண்டும் என்பதும் கூட தகுதியானதே. அப்படியானால் யார் முதன்மையானவராய் இருக்க வேண்டும் என்பதற்கான தகுதி நிலை என்னவாக இருக்கும்? மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய ஒருவர் முதன்மையானவராய் இருக்கலாமா? இல்லை, இது தகுதி நிலை அல்ல. ஆதிக்க வல்லுநராகவும் இனிமையான சொற்களை பேசுபவராகவும் ஏதோ சில தாளந்துகளை பெற்றிருப்பதன் காரணமாக அல்லது சிறப்பான கல்வியோ ஐஸ்வர்யமோ பெற்றிருப்பதன் காரணமாக, இவ்வகையான எதையாகிலும் பெற்றிருப்பதன் காரணமாக மாத்திரம் ஆதிக்கம் பண்ணுபவராகவும் இருக்கும் ஒருவர் முதன்மையானவராய் இருக்கலாமா? இல்லை, இது தகுதி நிலையாக இருக்க முடியாது. அப்படியானால் சபையில் முதன்மையானவர்கள் என அடையாளம் கண்டு கொள்ளப்படுபவர்களுக்குரிய தகுதி நிலை என்னவாக இருக்கும்? சுய மகிமைக்காக எந்த ஆசையும் கொள்ளாதீர். சப் ஹெட்டிங். ஊழியம் புரிவதற்கான ஆவியை மிகுதியாய் பெற்றிருப்பவர்களை நாம் நாடி தேடிட வேண்டும் என்பதே எங்களுடைய பதிலாய் இருக்கின்றது. பெருமளவில் ஊழியம் புரிந்து சபையாருக்கு பெருமளவில் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினை கொண்டு வருபவன், அதாவது உண்மையாய் ஊழியம் புரிவதற்கென மிகவும் பிரயாசம் எடுக்கிறவன், இத்தகையவனை முதன்மையானவனாக கருதுங்கள். நமது கர்த்தருடைய இந்த வார்த்தைகளானது ஒரு தனிப்பட்ட நபருக்கென்று மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலர்கள் அனைவருக்குமாக பேசப்பட்ட போதிலும் இவ்வார்த்தைகள் தனி நபருக்கும் பொருந்தும். நம்மில் எவரேனும் ஏதேனும் விசேஷித்த விதத்தில் ஊழியம் புரிய விரும்புவோமானால் நாம் உலக பிரகாரமான ஜனங்கள் போன்று செய்திடக்கூடாது என்கிற சிந்தனையானது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் கடந்து வர வேண்டும். நாம் அவர்களுக்கு எதிர்மாறான பாதையினை எடுத்துக்கொண்டு மனுஷரிடமிருந்து வரும் எந்த கனத்தையும் கருத்தில் எடுத்து கொள்வதற்கு தகுதியற்றதென முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும். இக்காரியத்தினை தேவன் தமக்கு நலமாய் தோன்றும் விதத்தில் கையாளத்தக்கதாக அவரிடமாய் நாம் விட்டுவிட்டு சகோதரருக்கு ஊழியக்காரனாய் இருப்பதற்கு மாத்திரம் திருப்தியடைந்து இருக்க வேண்டும். இப்படியான விதத்தில் ஊழியம் செய்திடுவதற்கு நீங்கள் எவ்வளவாய் விருப்பமுடையவர்களாய் இருக்கின்றீர்கள் என்று கர்த்தர் காண்பாராக. எந்த குறிக்கோளும் ஆசையும் இல்லாதவர் எதையும் செய்ய மாட்டார். நாம் விதைத்தாலும் அல்லது உழுதாலும் அல்லது நாம் எதை செய்தாலும் நமக்கு குறிக்கோள்கள் காணப்பட வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கின்ற எதையும் திருப்திகரமான விதத்தில் செய்யும்படிக்கு தூண்டிடுவதற்கு நமக்கு குறிக்கோள் தேவையாய் உள்ளது. ஆகையால் சத்தியத்திற்கு ஊழியம் புரிவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கையில் முடிந்த மட்டும் மிகவும் ஆற்றல் மிக்க விதத்தில் அதற்கு ஊழியம் செய்திட நாம் நாடிட வேண்டும். இல்லையில் நாம் கர்த்தருக்கு ஆற்றல் மிக்க ஊழியக்காரர்களாய் இருக்க முடியாது. ஆனால் சுய மகிமைக்காக ஆசைப்பட்டு முதன்மையானவர்களாக விரும்பும் எந்த ஒரு விருப்பத்தினையும் நாம் புறம்பே தள்ளிட வேண்டும். நம்மால் அறிய முடிந்திருக்கும் சிறந்த விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் புரிந்திட நாம் நாடிட வேண்டும். என்னை காட்டிலும் உங்களால் சில விதங்களில் கர்த்தருக்கு சிறப்பாய் ஊழியம் புரிய முடிகிறதாய் இருக்கும் பட்சத்தில் மற்றும் உங்களிடமிருந்து நான் சிலவற்றை கற்றுக்கொள்ள முடிகிறதென்றால் அது நல்லது, நன்மையும் ஆகும். பிற்பாடு உங்களால் என்னிடமிருந்து ஏதோ சிலவற்றை கற்றுக்கொள்ள முடிகிறதென்றால் அப்படியே காணப்படுவதாக. உண்மைதான், விசேஷமாய் பாராட்டத்தக்கதாய் காணப்படும் எதையும் நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து கர்த்தருடைய காரணங்களை நடந்தேற்ற நம்மால் முடிந்த யாவற்றையும் செய்ய வேண்டும். மேலும் இந்த ஊழியமானது அன்பினால் இயக்கப்பட வேண்டும். அன்பினால் இயக்கப்படாத எந்த ஊழியமும் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. தாழ்மை மிக முக்கியமான தேவை. சப் ஹெட்டிங். கண்காணி ஊழியத்தினை விரும்புகிறவன் நல்ல ஊழியத்தை விரும்புகின்றான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். அது ஒரு உயர்வான ஊழியமாகும். இந்த ஊழியமானது இன்றைய நாட்களில் பெயர் சபை அமைப்புகளில் உயர்வான அதிகாரபூர்வமான பதவியாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது போன்று அப்போஸ்தலனுடைய நாட்களில் இருக்கவில்லை. அந்நாட்களில் கண்காணி என்பவர் ஆடுகளின் நலனு கடுத்தவைகளை பார்த்து கொள்ளும் சபையின் பெயரற்ற மற்றும் தாழ்மையான ஊழியக்காரன் ஆவார். சபையின் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னால் முடிந்த மட்டும் தேவனுடைய மந்தையின் மீது திறமிக்க மேற்பார்வையாளராக இருக்க விரும்பிட நாடிட வேண்டும். இந்த மூத்த சகோதரர்கள் சபையாருக்கான மேய்ப்பர்கள் மத்தியில் வெவ்வேறு இயல்பான திறமைகளை உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஒவ்வொருவரும் தனது தாளந்துகளை தனது வாய்ப்புகளை கர்த்தருக்கான சகோதரருக்கான மற்றும் சத்தியத்திற்கான ஊழியத்தில் பயன்படுத்திடுவதற்கு நாடிட வேண்டும். இன்றைய நாட்களில் உள்ள கர்த்தருடைய ஜனங்களில் ஒருவர் ஆண்டவர் இங்கு முன்வைக்கின்றதான நெறிமுறைகளை மறந்து போவது என்பது பரிதாபத்திற்குரிய காரியமாகும். இத்தகையவர்கள் தாங்கள் மூப்பர் ஊழியத்திற்கு சபையாருடைய கர்த்தருடைய ஜனங்கள் அடங்கின கூட்டத்தாருடைய வாக்கினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கர்த்தருடைய ஜனங்களின் வாக்கானது சபையினுடைய குரலாய் இருக்கின்றது என்றும் உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக உரிமையின் காரணமாக தங்களுக்கு மூப்பர் ஊழியம் கிடைத்துள்ளது என்று எண்ணுகிறவர்களாய் இருக்கின்றனர். பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய சபையினுடைய வாக்கினை முழுமையாய் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக ஒவ்வொருவருடைய மனப்பான்மையும் காணப்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஒருவன் மற்றவர்களோடு அனைத்திலும் பங்கு கொள்வதன் மூலம் சபையாரில் ஓர் அங்கமாகி உள்ளானெனில் இவ்விதம் அவன் அதிகமான சதவீதத்தில் அல்லது ஓர் எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்படும். அதிகாரமுடைய பெரும்பான்மையானவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்பட்டவனாகுகின்றான். இதை செய்த பிற்பாடு அவன் மூப்பனாகவோ அல்லது வேறொருவர் மூப்பனாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இதே மனப்பான்மையினை தொடர்ந்து கொண்டிருக்க நாடிட வேண்டும். ஏற்ற தகுதிகளை கொண்டிராத ஒரு சகோதரனை மூப்பனாக தேர்ந்தெடுக்கும் தவறினை சபையார் மிக அடிக்கடி செய்து வருகின்றனர். இது அந்த சபையாரில் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி சிலர் பிரிந்து போய் இன்னொரு சபையினை ஏற்படுத்திடுவதற்கு வழி நடத்துகின்றதாய் இருக்கின்றது. இது ஞானமான நடக்கையாய் இராது என்று நாம் எண்ணுகின்றோம். ஒருவேளை அந்த சபையார் தவறு செய்து விட்டார்கள் எனில் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார். மற்றும் பிரிந்து போய்விடுபவர்கள் தங்களுக்கு விலையேற பெற்றதாய் காணப்படுவதற்கு ஏதுவான சில அனுபவங்களை இழந்து போகின்றவர்களாய் இருப்பார்கள். எனினும் சபையார் தவறு செய்து விட்டனர் என்று நாம் எப்போதும் உறுதியாய் சொல்லிட முடியாது. இவ்விஷயத்தில் கர்த்தர் படிப்பினைகள் சிலவற்றை வைத்திருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிவோம்? தேர்ந்தெடுக்கப்படுபவர் யாராயிருப்பினும் அவருக்காக நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை வேண்டியிருப்போமானால் அந்த தேர்வுடன் நாம் இணங்கி போக வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படாதவர் ஒருவேளை சத்தியத்தினை நன்றாய் முன் வைத்திடுவதற்கான ஆற்றல் உடையவராகவும் தான் பயன்படுத்தப்படுவதற்கும் பயனாய் காணப்படுவதற்கும் ஏதுவான அநேகம் இடங்களை அறிவாரானால் அச்சகோதரன் தனக்கு வரும் எந்த ஒரு வாய்ப்பினையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் சபையை விட்டு பிரிந்து செல்ல தேவையில்லை. தன் கையில் கிட்டும் எந்த ஊழியத்தினையும் அவர் புரிந்திடலாம். அநேகமாக அவர் தனது நேரத்தையும் தாளந்துகளையும் புதிய வகுப்புகளை உருவாக்கும் வேலையில் பயன்படுத்திடலாம். இது விஷயத்தில் தான் மூப்பராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்னும் காரணம் தனக்கு தடையாக இருக்கின்றது என்று கருதிட வேண்டாம். அவர் கடந்து போய் ஊழியங்களுக்கான வாய்ப்புகளை கண்டடையலாம். ஆகையால் மூப்பர்களாக வேறு சகோதரர் வந்திருக்கும் காரியமானது தேர்ந்தெடுக்கப்படாத சகோதரனுக்கு அல்லது மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படாத சகோதரனுக்கு அவர் பயனாகும் வேறொரு களத்தினை கர்த்தர் சுட்டி காட்டுவதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. கூடுதலாய் பயன்படுத்தும் விதத்தில் கர்த்தருடைய வழி நடத்துதலானது அவரை நடத்திடலாம். உலகத்தின் மனுஷர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்களோ அல்லது என்ன எண்ணுவார்களோ என்ற எண்ணத்தினால் நாம் தாக்கத்திற்குள்ளாகுதல் கூடாது. இது முக்கியமற்ற காரியமாகும். மற்றும் சபை என்ன எண்ணுமோ என்பதும் முக்கியத்துவமற்ற காரியமாகும். நாம் கர்த்தரை பிரியப்படுத்திடவே நாடிட வேண்டும். நாம் நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நம்முடைய கணிப்பில் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போமாக.
பரலோக ராஜ்யத்தில் ஸ்தானங்கள் அருளப்படுவது என்பது பரிசுத்த ஆவியினுடைய கனிகளின் வளர்ச்சியினுடைய அளவின் அடிப்படையிலேயே ஆகும் என்று நாம் புரிந்திருக்கின்றோம். மற்றும் இது கர்த்தருடைய ஊழியத்தில் வைராக்கியம் கொள்வதற்கு வழி நடத்திடும் அன்பினை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.